குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் 29. எசேக்கியா அரசரான போது அவருக்கு வயது 25. அவர் எருசலேமில் 29 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். செக்கரியா மகளான அபியா என்பவளே அவர் தாய். அவர் தம் மூதாதையான தாவீதை போல் ஆண்டவரின் பார்வையில் நேரியன செய்தார். அவர் தம் ஆட்சியின் முதல் ஆண்டின் முதல் மாதத்தில் ஆண்டவரின் இல்ல கதவுகளை திறந்து அவற்றை பழுது பார்த்தார். குருக்களையும் லேவியரையும் வரவழைத்து கீழே மண்டபத்தில் ஒன்று கூட்டினார். அவர் அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், இப்பொழுது நீங்கள் உங்களையே தூய்மைப்படுத்திக் கொண்டு உங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரின் இல்லத்தை தூய்மைப்படுத்துங்கள். திருத்தலத்தின் எல்லா தீட்டுகளையும் அகற்றுங்கள். ஏனெனில் நம் தந்தையர் துரோகம் செய்து நம் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தனர். அவரை புறக்கணித்து ஆண்டவரின் திரு உறைவிடத்திலிருந்து தங்கள் முகங்களை திருப்பி முதுகை காட்டினர். அவர்கள் திருத்தலத்தில் இஸ்ரேலின் கடவுளுக்கு தூபமிடாமலும் எரிபலி செலுத்தாமலும் விளக்குகளை அணைத்துவிட்டு மண்டப கதவுகளை பூட்டி வைத்தனர். அதனால் யூதாவின் மீதும் எருசலேமின் மீதும் ஆண்டவர் சினம் கொண்டார். அவர் அவர்களை நடுக்கத்திற்கும் அச்சத்துக்கும் பழிப்பிற்கும் கையளித்தார். இதை நீங்கள் கண்ணார கண்டீர்கள். இதன் பொருட்டே இதோ நம் தந்தையர் வாளால் வெட்டுண்டனர். நம் புதல்வரும் புதல்வியரும் மனைவியரும் நாடு கடத்தப்பட்டனர். இப்பொழுது இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவருடன் ஓர் உடன்படிக்கை செய்ய என் மனம் முடிவு செய்துள்ளது. அப்பொழுதுதான் அவரது வெஞ்சினம் நம்மை விட்டு நீங்கும். ஆதலால் என் புதல்வர்களே, நீங்கள் வாளாவிருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் ஆண்டவர் திருமுன் நின்று திருப்பணி புரியவும் வழிபாடு நிறைவேற்றவும் தூபமிடவும் அவர் உங்களை தேர்ந்து கொண்டுள்ளார் என்றார். அதை கேட்ட கோகாத்து புதல்வரில் அமாசாயின் மகன் மகாத்து, அசரியாவின் மகன் யோவேல், மெராரி புதல்வரில் அப்தியின் மகன் கீசு, எகல்லேலின் மகன் அசரியா, கெர்சோனியரில் சிமமாவின் மகன் யோவாகு, யோவாகின் மகன் ஏதேன், எலிசாப்பான் புதல்வரில் சிம்ரியும் எயுயேலும், ஆசாபு புதல்வரில் செக்கரியாவும் மத்தனியாவும், ஏமான் புதல்வரில் எகுவேலும் சிமையும், எதுத்தோன் புதல்வரில் செமாயாவும் உசியேலும் ஆகிய லேவியர் எழுந்து தங்கள் சகோதரர்களை ஒன்று திரட்டி தங்களையே தூய்மைப்படுத்திய பின் அரச கட்டளைக்கும் ஆண்டவரின் வாக்குக்கும் ஏற்ப ஆண்டவரின் இல்லத்தை தூய்மைப்படுத்த நுழைந்தனர். ஆண்டவரின் இல்லத்தின் உட்புறத்தை தூய்மைப்படுத்த குருக்கள் உள்ளே சென்று திருக்கோவிலில் கண்ட தீட்டான எல்லாவற்றையும் அதன் மண்டபத்திற்கு கொண்டு வந்தனர். லேவியர் அவற்றை எடுத்து கிதரோன் பள்ளத்தாக்கில் கொட்டினர். முதல் மாதத்தின் முதல் நாளில் அவர்கள் தூய்மைப்படுத்த தொடங்கினர். மாதத்தின் எட்டாம் நாள் ஆண்டவரின் மண்டபத்திற்கு வந்து ஆண்டவரின் இல்லத்தை எட்டு நாளில் தூய்மைப்படுத்தினர். ஆக முதல் மாதத்தின் 16 நாளில் இப்பணியை முடித்தனர். அரசர் எசேக்கியாவிடம் அவர்கள் வந்து, ஆண்டவரின் இல்லத்தை முழுமையாக நாங்கள் தூய்மைப்படுத்திவிட்டோம். எரிபலி பீடத்தையும் அதற்குரிய எல்லா துணை கலன்களையும் திருமுன்னிலை அப்ப மேசையையும் அதற்குரிய எல்லா துணை கலன்களையும் ஆகாசு தனது ஆட்சி காலத்தில் துரோகம் செய்து புறக்கணித்திருந்த எல்லா கலன்களையும் தூய்மைப்படுத்தி ஆண்டவரின் பலிபீடத்துக்கு முன்பாக அவற்றை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறோம் என்றனர். அரசர் எசேக்கியா அதிகாலையில் எழுந்து நகரத் தலைவர்களை ஒன்று திரட்டிக் கொண்டு ஆண்டவரின் இல்லத்திற்கு சென்றார். அரசுக்காகவும் திருத்தலத்துக்காகவும் யூதாவுக்காகவும் பாவம் போக்கும் பலி ஒப்புக் கொடுக்க அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாய்களையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் 7 வெள்ளாட்டுக்குட்டிகளையும் கொண்டு வந்தனர். ஆண்டவருக்கு அவற்றை பீடத்தில் பலியிட அரசர் ஆரோனின் புதல்வர்களான குருக்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் காளைகளை வெட்ட குருக்கள் அவற்றின் குருதியை பிடித்து பலிபீடத்தின் மேல் தெளித்தனர். ஆட்டுக்கிடாய்களை வெட்டி அவற்றின் குருதியையும் பலிபீடத்தின் மேல் தெளித்தனர். ஆட்டுக்குட்டிகளையும் வெட்டி அவற்றின் குருதியையும் பலிபீடத்தின் மேல் தெளித்தனர். அடுத்து பாவம் போக்கும் பலியான வெள்ளாட்டுக்கிடாய்களை அரசனுக்கும் மக்கள் சபைக்கும் முன்பாக கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் கைகளை விரித்தனர். இஸ்ரவேலர் அனைவருக்காகவும் எரிபலியும் பாவம் போக்கும் பலியும் செலுத்த வேண்டும் என்று அரசர் கூறியிருந்ததால் குருக்கள் அவற்றை வெட்டி அவற்றின் குருதியை பலிபீடத்தில் தெளித்து இஸ்ரவேலர் அனைவருக்காகவும் பாவம் போக்கும் பலியை நிறைவேற்றினர். தாவீதின் கட்டளைப்படியும் அரசரின் காட்சியாளர் காத்து, இறைவாக்கினர் நாத்தான் ஆகியோரின் கட்டளைப்படியும் கைத்தாளம், தம்புரு, சுரமண்டலம் ஆகியவற்றை இசைக்கும் லேவியரை ஆண்டவரின் இல்லத்தில் எசேக்கியா நியமித்திருந்தார். ஏனெனில் ஆண்டவரே இக்கட்டளையை தமது இறைவாக்கினர்கள் வாயிலாக அளித்திருந்தார். அதனால் தாவீதின் இசைக்கருவிகளுடன் லேவியரும் எக்காலத்துடன் குருக்களும் அங்கே நின்றிருந்தனர். பின்னர் எரிபலியை பீடத்தின் மேல் நிறைவேற்றுமாறு எசேக்கியா கட்டளையிட்டார். அப்பலியை செலுத்த தொடங்கிய போது இஸ்ரவேலரின் அரசர் தாவீதின் இசைக்கருவிகளுடனும் எக்காலத்துடனும் ஆண்டவருக்கான புகழ் பாடல் தொடங்கியது. எரிபலி நிறைவேறும் மட்டும் பாடகர்கள் பாட எக்காலம் முழங்க எல்லா மக்களும் வணங்கி நின்றனர். அப்பலி நிறைவுற்றபோது அரசரும் அவரோடு இருந்த அனைவரும் தலை வணங்கி வழிபட்டனர். தாவீதின் வார்த்தைகளிலும் திருக்காட்சியாளர் ஆசாபின் மொழிகளிலும் ஆண்டவரை புகழுமாறு அரசர் எசேக்கியாவும் தலைவர்களும் லேவியர்களுக்கு கட்டளையிட்டனர். அவர்களும் மகிழ்ச்சியுடன் ஆண்டவரை புகழ்ந்து தலை வணங்கி வழிபட்டனர். அப்பொழுது எசேக்கியா அவர்களை நோக்கி, இதோ நீங்கள் ஆண்டவருக்கென உங்களையே அர்ப்பணித்துள்ளீர்கள், ஆதலால் அணுகி வாருங்கள், ஆண்டவரின் இல்லத்துக்கு பலிகளையும் நன்றி பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அப்பொழுது மக்கள் சபையார் பலிகளையும் நன்றி பலிகளையும் கொண்டு வந்தனர். விரும்பியோர் பலர் எரிபலிகளையும் கொண்டு வந்தனர். மக்கள் சபையார் கொண்டு வந்த எரிபலிகளின் மொத்த எண்ணிக்கை 70 காளைகள், 100 ஆட்டுக்கிடாய்கள், 200 ஆட்டுக்குட்டிகள். இவையாவும் ஆண்டவருக்கான எரிபலி. இவற்றுடன் அவர்கள் 600 மாடுகளையும் 3000 ஆடுகளையும் அர்ப்பணித்தனர். குருக்கள் சிலரே இருந்ததால் எரிபலிகளுக்கான எல்லாவற்றையும் தோலுரிக்க அவர்களால் இயலவில்லை. எனவே அவ்வேலையை முடித்து தங்களை தூய்மைப்படுத்தும் வரை அவர்களுக்கு அவர்கள் சகோதரர்களான லேவியர் உதவி செய்தனர். ஏனெனில் குருக்களை விட லேவியர் தம்மை தூய்மையாக்கிக் கொள்வதில் அதிக நேர்மையுடன் நடந்து கொண்டனர். ஏராளமான எரிபலிகளுடன் நல்லுறவு பலிகளின் கொழுப்பும் எரிபலிக்காக நேர்ம படையல்களும் இருந்தன. இவ்வாறு ஆண்டவரின் இல்ல வழிபாடு மறுமலர்ச்சி அடைந்தது. தன் மக்களுக்காக கடவுள் ஆற்றியது குறித்து எசேக்கியாவும் எல்லா மக்களும் மகிழ்ந்தனர். ஏனெனில் இவை யாவும்